ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चला गया तत्सर्वं मिलितमेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं साविदं मेन भूतले स्वयं रूप गदामयं ददाति सर्वदान्तिकं वान्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगगनलग्नातं तांसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगनललिता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदाग स्वामिनिधि नामिने नमाचार्यपादाय गुरुपदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை படிக்க போறதில்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிவபெருமானோட மகிமையில பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா? அப்போ சிவபெருமானுடைய மகிமை என்னது, அவருடைய குணநலங்கள், அவருடைய கருணை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ கொஞ்ச நாளாக நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உள்ள ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உள்ள ஸ்லோகங்களை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு சொல்கிறதுக்கு இல்லையா, எளிமையாக ரொம்ப சொல்ல முடியல, எளிமையாக பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப பயிற்சி எடுத்துன்னு சொல்கிறோம். அதனால் பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பார்வதி தேவி என்ன கேட்டாங்கன்னா, பிரபு இந்த ஸ்லோகங்கள்லாம் எல்லாருனாலையும் சொல்ல முடியாது, இவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது, விஷ்ணுவுக்கு 1000 நாமங்கள் இருக்குது, இந்த 1000 நாமங்களையும் எல்லோரும் சொல்கிறதுக்கு ரொம்ப கடினமானது, வேறு ஏதாவது உபாயம் இருக்கா, இதை தவிர வேறு ஏதாவது உபாயம் இருந்தால் எல்லாருமே ஈஸியாக ரொம்ப எளிமையாக பகவானுடைய பாதங்களை அடையிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கா, வழி இருக்கான்னு கேட்கும்போது தான் சிவபெருமான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானு. யாராவது ஒரு தடவை ராமாங்கிற எழுத்தை உச்சரிச்சா அவங்க 1000 விஷ்ணு நாம சொன்னதை பலன் அடைகிறாங்க. ஒரு தடவை ராமான்னு சொல்லிட்டாரு. அப்போது நம்ம ஏற்கனவே இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஒரு தடவை ராமான்னு சொன்னால் 1000 விஷ்ணு நாமத்தை சொன்னுடைய பலன் கிடைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம தினமும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் எவ்வளோ ராமா இருக்கு? 4 ராமா இருக்கு. அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் எவ்வளோ விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டோம்? ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் 4000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும். ஒரு தடவை ராமான்னு சொன்னால் 1000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும். அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் 4 ராம நாமம் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு சமயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பயம் பகவான் கிருஷ்ணோடைய அவதார், 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு இந்த நாம சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக இந்த உலகத்தில் தோன்றினார். ஹரிபக்தி எப்படி பண்ணணும், எப்படி பகவான் மேலே பக்தி செய்யறது, ஒரு பக்தன் எப்படி நடந்துக்கணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, அவன் எப்படி பக்தியை வெளிப்படுத்தணும், எப்படி பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், எப்படி பக்தர்கள் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணணும், எப்படி பகவான் மேலே அன்பு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பகவானே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒரு சமயம் தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார். அவர் பல இடங்களுக்கு யாத்திரை வரும்போது தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார். அப்போது அவர் ஒரு பிராமணர் சந்தித்தார். அவர் எப்பவுமே ராமநாமத்தை ஓதிட்டு இருப்பார். ராமா 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 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லுவார். ஸ்ரீ ராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வார். அப்போ அவர் சைத்தன்ய மகாபிரபுவை தன்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து கழிச்சார். அப்போ எப்பவுமே அவர் வந்து ராமநாமத்தை சொல்லிட்டே இருப்பார். அவர் சைத்தன்ய மகாபிரபு உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப யாத்திரை முடிச்சுட்டு ஒரு தடவை திரும்ப போகும்போது பார்த்தா அவர் கிருஷ்ணர் நாமங்களை சொன்னார். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், நீங்கள் எப்பவுமே ராமநாமத்தை தான் சொல்லியிருந்தீங்க, இப்போ ஏன் கிருஷ்ணநாமத்தை சொல்கிறீங்க? உண்மையில ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேருமே ஸ்வயம் பகவான் தான். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க ராம நாமத்தை உச்சரிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி திடீர்னு கிருஷ்ண நாமத்தை சொல்றீங்க? அப்போ சைத்தன்ய மகாபுருஷன் அந்த பிராமணர் சொல்லுவார், என்னமோ தெரியல எனக்கு வந்து ராம நாமம் தான் வந்துட்டு இருந்தது. ஒரு நிமிஷம் நீங்க இருக்கலாமா, நீங்கள கால் பண்றீங்களா எனக்கு, என் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? அப்போ இருங்க, வெயிட் சார், ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆ வாங்க, ஒரு 7:45 வாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ராம நாமத்தை உச்சரிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ ஏன் கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கிறீங்க? இப்போ அவர் சொல்லுவார், நான் எப்போ உங்க சந்திச்சனோ அன்னிலிருந்து எனக்கு கிருஷ்ணருடைய நினைவு தான் வந்துட்டே இருக்கு. ஏன்னா சைத்தன்யமா அப்படி எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமங்களை சொல்லிகிட்டே இருப்பார், அவர் கையில் எப்பவுமே உயர்ந்தே இருக்கு. இந்த ரெண்டு கையை உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி மகாமந்திரம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு சந்தித்ததுலேருந்து அந்த பிராமணர் கிருஷ்ணருடைய நாமங்களை தொடர்ந்து உச்சரிப்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, மகாபிரபுட்ட, ஓ பிராமணரே, ஓ மகாபிரபு, நான் வந்து சாஸ்திரம் படிச்சிருந்தேன், அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, யாராவது ஒரு தடவை கிருஷ்ணா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தாங்கன்னா அவங்க மூணு தடவை ராமநாம சொன்ன பலன் அடைவாங்க. கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு தடவை உச்சரித்தா, மந்திரத்தை கிருஷ்ணருடைய மகாமந்திரத்தை ஒரு தடவை உச்சரித்தா மூணு தடவை ராமநாமம் சொன்னது. அப்போ மூணு தடவை ராமநாமம்னா ஒரு தடவை கிருஷ்ணா சொன்னால் எவ்வளோ விஷ்ணுநாம சொன்ன பலன் கிடைக்கும்? மூணு தடவை ராமநாம சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைக்கும்? ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 3000 விஷ்ணு நாமங்களை சொன்ன பலன் ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா வரும். ஏன்னா 1000 விஷ்ணு நாம ஒரு ராமநாமம் இல்லையா, ஒரு தடவை ராமான்னு சொன்னா 1000 விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைக்கும். ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 3000 விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைக்கும். சரி, இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் எவ்வளவு கிருஷ்ணா இருக்கு? 4 கிருஷ்ணா இருக்கு. அப்போ 12000 விஷ்ணு நாமங்களை சொன்னது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 அப்படின்னு சொன்னா 12000 விஷ்ணு நாமங்களை, இப்போ இந்த 1000 விஷ்ணு நாமம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 12000 விஷ்ணு நாம சொன்னதுடைய பலன் கிடைக்கும். சரி, இப்போ ஒரு மந்திரம் முழுமையா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஒரு மந்திரத்தை முழுமையா ஒரு தடவை உச்சரிச்சா எவ்வளவு விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைக்கும்? வெரி குட், வெரி இன்டெலிஜென்ட். 16000 விஷ்ணு நாம சொன்னதை வந்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே கிடைக்கும். நாங்க பக்தர்கிட்ட என்ன வேண்டும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு மாலையாவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. ஒரு மாலைக்கு எத்தனை இருக்கு? 108 மணி. அப்போ ஒரு மாலையை வச்சு 108 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாம சொன்னதுக்கு சமம்? கணக்குல புளியா இருந்தா உடனே சொல்லிடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம், நீங்க விளையாட்டுக்கு போன்ல யாராவது போன் எடுத்தாலே ஹரே கிருஷ்ணான்னு சொன்னீங்களாலே, நீங்க ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா போன் எடுத்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ? 3000 விஷ்ணு நாம சொன்னதை பாடம். யார்கிட்டயா பேசும்போது ஹரே கிருஷ்ணான்னு சொன்னீங்க, இப்ப நம்ம வணக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, வணக்கம் நமஸ்காரம் சொல்றதுக்கு பதிலா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டா அது நாம சொன்னோம். யஜ்யம் சங்கீர்த்தனம், கலியுகத்துல இருந்து நாம ஜபம் யஜ்யம். அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றாரு, யஜ்யானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்களே ஜபயாகமாக இருக்கிறேன்னு சொல்றார். கிருஷ்ணர் வந்து ஜபயாகமா இருக்கார். அப்ப அவருடைய மந்திரத்தை சொல்றது யஜ்யம் கலியுகத்துல. ஹரே கிருஷ்ணான்னு ஒருத்தர் விளையாட்டுக்கோ இல்ல யதார்த்தமாவோ இல்ல கேலிக்காவோ சொன்னாலும் ஒரு யஜ்யம் பண்றாருன்னு அர்த்தம். தெரியாம சொன்னாலும், இப்ப நெருப்பு இருக்கு தெரியாம தொட்டாலும் சொல்லத்தானே செய்யும், அவருடைய தன்மை என்னது, தெரியாம தொட்டாலும் சொல்லும். அந்த மாதிரி மகாமந்திர சக்தி இருக்கு, யாராவது உணராம தெரியாம அறியாமையில கேலிக்கு சொன்னா கூட அதோட பலன். கேலி, இப்ப நாங்க போறோம் கேலி, ஏதோ பாரு ஹரே கிருஷ்ணா போறாங்க கோவிந்தா போறாங்க அப்படின்னு கேலி பண்ணா கூட அதுக்கு பலன். அப்படின்னா உண்மையோட நம்பிக்கையோட சிரத்தையோட சொன்னா எவ்வளவு பலன் இருக்கு, இன்னும் அதிக பலன் கிடைக்கும். இந்த மாதிரி சிவபெருமான் வந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்துல ராம நாமத்தை உச்சரிக்க சொல்லி சொல்றாரு. அத சொல்ல மட்டும் செய்யல, செய்யவும் செய்யறாரு. சிவபெருமான் வந்து மிக உயர்ந்தவர், அதனால அவர் மகாதேவர் சொல்றாரு. நிறைய தேவர்கள் இருக்காங்க, இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு பிரம்மதேவ் இந்த மாதிரி நிறைய, அதுல வந்து மகாதேவ் தேவர்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர். ஸோ அந்த மகாதேவர் வந்து அவருக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கு, போலிநாத் கேதார்நாத் அப்புறம் பூதநாத் அப்புறம் சங்கரன் சம்பு சிவபெருமான் இந்த மாதிரி நிறைய. ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் வரும். சிவம் அப்படின்னா எல்லாருக்கும் மங்களத்தை தரக்கூடியவர். அப்புறம் கேதார்நாத்ங்கிற இடத்துல அவர் எப்பவுமே நித்தியமா வாசம் பண்றார், கைலாசத்திலும் நித்தியமா வாசம் பண்றார், காசியில விஸ்வநாதரா இருக்கார், இந்த பௌதிக உலகத்துக்கு ஆதாரமா இருக்காரு. அப்புறம் சங்கரன் இந்த பிரபஞ்சத்தை தாங்கிட்டு இருக்கார், ஆதாரமா இருக்கார். அப்புறம் மகாதேவ், நம்ம பேசின எல்லா தேவர்களுக்கும் முதன்மையானவர். அப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் ஆசுதோஷ். ஆசுதோஷ்னா ரொம்ப சீக்கிரமா திருப்தி அடைஞ்சிருவார், யாராவது தவம் பண்ணி வரங்கள் கேட்டா வரங்கள் அளிப்பதிலும் அவர் ரொம்ப சிறந்தவர், ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். எப்படி சிவபெருமான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப மங்களமானவர், எல்லா உயிர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர். அதனால அவருக்கு பூதநாதன் பேர். பூதங்களுக்கு கூட அடைக்கலம் கொடுப்பார், பூதங்கள், பிசாசுகள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கீழ்நிலையான உயிர்வாளிகள், பாம்பு, எது வந்தாலும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள ஏற்றுக்குவார். எப்படி சிவபெருமான் ரொம்ப மங்களமானவர், அவர் வந்து ஸ்மசானத்திலிருந்து கொண்டு சாம்பலை உடம்புல பூசிட்டு இருப்பார், ஸ்மசானத்தில் எய்யக்கூடிய சாம்பல் எடுத்து உடம்புல. நம்மளை விபூதி பூசணும் இல்லையா, அதெல்லாம் ஜவ்வாது கலந்தது, அது ஒரிஜினல் சாம்பல் விபூதி கிடையாது. ஒரிஜினல் விபூதினா ஸ்மசானத்தில் எரியறது எடுத்து மேல பூசிக்கணும், அதுதான் ஒரிஜினல். நம்ம பூசுறதெல்லாம் பழனி ஜவ்வாதி விபூதி அப்படின்னு டப்பாவில் போட்டு ஜவ்வாதெல்லாம் கலந்து வைப்பாங்க, கெமிக்கல்லாம் போட்டு, அந்த விபூதி இல்லை. அப்படி சிவபெருமான் வந்து அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் ஸ்மசானத்தில் உள்ள சாம்பல் எடுத்து உடம்புல பூசிட்டா கூட அந்த இடம் புனிதமாகும், அவர் இருக்கிற இடம் புனிதமாகும். அவர் எப்பவுமே ராமநாமத்தை ஓதிண்டே இருப்பார் கைலாசத்தில், ராமநாமத்தை ஓதுறது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியான சதீ தேவிய பக்கத்தில் வச்சுட்டு எண்ணற்ற முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பகவானுடைய லீலைகள், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் போதிப்பார். அதனாலதான் ஒரு ஆழ்வார் பாடுறாரு, நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அப்ப படைப்பின் ஆரம்பத்துல ருத்ரரோ இல்ல பிரம்மதேவரோ இல்ல கார்த்திகேயரோ கணபதியோ கிடையாது, படைப்பின் ஆரம்பத்துல நான்முகன் மட்டும்தான் இருந்தார், சாரி நாராயணர் மட்டும்தான் இருந்தார். நாராயணோ பரோ அவ்யக்தார், நாராயணருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அந்த நாராயணன் இருந்துதான் பிரம்மா வரார், பிரம்மாவட்டிருந்து ருத்ரன் வரார், பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து ருத்ரன் வருவார். பிரம்மா எப்படி வர்றார், பிரம்மா விஷ்ணுவுடைய நாபிலிருந்து வருவார், அதனால பிரம்மாவுக்கு ஆத்மபூ அல்லது ஸ்வயம்பூன்னு பேர். அவருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே விஷ்ணு தான். படைப்பின் ஆரம்பத்துல கிருஷ்ணா, கிருஷ்ணர்ந்து பலராமர், பலராமர்ந்து மகாசங்கர்ஷ்ணர், மகாசங்கர்ஷ்ணருக்கு மூன்று விஷ்ணு தத்துவங்கள் வருவாங்க, கார்மோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு. அதுல கர்ப்போதக சாய் விஷ்ணு ஓரொரு கார்மோதக சாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சம் வரும், அதுல ஓரொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் கர்ப்போத சாய் விஷ்ணு நுழைவார். அந்த கர்ப்பசாய விஷ்ணு நாபிலிருந்து ஓரொரு பிரபஞ்சத்துக்கு ஓரொரு பிரம்மா இருக்காங்க. அப்படி பிரம்மா விஷ்ணுட்டிருந்து வந்த உடனே பகவான் வந்து அவருக்கு இந்த உலகத்தை சிஷ்டிக்கூடிய அறிவை போட்டினார். தேனே பிரம்மகிருதை ஆதிகவியே முகியந்தி அஸ்தூரேக அப்படின்னு பாகவதம் சொல்லுது. பிரம்மாவோட இதயத்திலிருந்து கொண்டே அவருக்கு வேத ஞானத்தை வந்து பகவான் போட்டி அவரை சிஷ்டிக்க வைக்கிறார், உலகத்தை படைக்க ஒரு சேவையை அவர் கொடுக்கிறார். அப்போ பிரம்மா சிஷ்டிப்பு செய்யும்போது அவருடைய மனதிலிருந்து அவருடைய அறிவாற்றல நாலு குழந்தைகள் வருவாங்க, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். ஆனா இந்த குழந்தையில வந்தோடனே அப்பாட்ட வந்து அப்பா சொல்லுவாரு, அந்த குழந்தையோட அப்பா பிரம்மதேவர் தகப்பனார், குழந்தைகள நீங்க வந்து சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, நாங்க சந்ததிகளை உற்பத்தி பண்ண மாட்டோம், நாங்க வந்து தவம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மாவுக்கு என்னாடும் கொஞ்சம் கோபம் வரும், என்ன குழந்தைய பேச கேட்காம போறாங்க. ஆனாலும் பிரம்மாவுக்கு கோபம் மனதுக்குள்ள இருந்தது வெளிப்படுத்தல, ஏன்னா அவன் நல்ல காரியத்துக்கு தான் போறாங்க, தவம் செய்யறதுக்காக தான் போறாங்க. அப்ப அந்த கோபத்துடைய வெளிப்பாடு என்ன ஆயிடுதுன்னா, அந்த பிரம்மாவுடைய மனதில் இருந்த கோபம் நெற்றியில வந்து அந்த ருத்ரனா, ருத்ரம்னா ரொம்ப கோரமா இருக்கிறது, ஆக்ரோஷமா இருக்கிறது, ருத்ரனா வெளியே வந்தார். ருத்ரன் வந்தோடனே ருத்ரன் தான் கதறது, அப்படி வந்து கதறின் இருந்தார். அப்போ ருத்ரன் கேட்டார் தன்னுடைய தகப்பனார்கிட்ட, தந்தையை நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்போ பிரம்மா சொன்னார், ருத்ரா நீ வந்து சந்ததியில் உற்பத்தி பண்ணு. இப்போ ருத்ரன் உற்பத்தி பண்ற சந்ததிகள்லாம் வந்து பயங்கர கோரமான சந்ததிகள், பூதங்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், தனவான்கள், தானவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்தோன்னே உலகமே நடுங்க ஆரம்பிச்சிடும், அவங்களுடைய சத்தம், அவங்களுடைய தோற்றம் எல்லாம் பார்த்து. அப்போ பிரம்மா என்ன பண்ணுவார் ருத்ரன்ட்ட, ஐயோ நீ படைக்கவே வேண்டாம், நீ போய் தபம் செய், நீ போய் கைலாசத்தில் தபம் செய், நான் இந்த உலகத்தை படைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்டிருந்து ரெண்டு பேர் வருவாங்க, ஒரு ஆண் ஒரு பெண். அவங்க வந்து மனு, சயம்பூவ மனு சத்தரூபா, இந்த சயம்பூ மனு சத்தரூபா இவங்க ரெண்டு பேர் தான் சந்ததிகள் உற்பத்தி படுறது காரணமா இருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து மனுக்கள், மனுக்களுடைய இதுல வந்து மனுஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் கைலாசத்துல ருத்ரன் சதி தேவி கூட வாசம் பண்றார். அவர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப துறவரமானவர், எதுலையுமே ஒரு பட்டுதல் கிடையாது. இந்த உலகத்துக்கு, நம்ம இருக்கக்கூடிய உலகத்துக்கு இன்சார்ஜ், அந்த நம்ம இருக்கிற உலகத்துக்கு யாரு வந்து அதிபர்கள்னா, சதி தேவியும் சிவபெருமான். ஆனா அவங்க இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா, கைலாசத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாளிகையோ அரண்மனையோ கிடையாது. அவங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு தனி வீடு சொத்து இதெல்லாம் கிடையாது. ஆனா கைலாசம் ரொம்ப அற்புதமான இடம், அங்க நிறைய அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், விதவிதமான பறவைகள், விதவிதமான இருக்கை எளிமை, என்ன சொல்றதுன்னா, மங்களகரமான சந்தோஷமான சூழ்நிலை கைலாசத்தில் போயிருக்கும். தெய்வீகமான குளங்கள், அங்க நிறைய தேவதைகள்லாம் அங்க வந்து, இப்ப நம்ம எல்லாம் வந்து யாத்திரா போற மாதிரி, டூர் போற மாதிரி அவங்க எல்லாம் அங்க வந்து உல்லாசமா இருப்பாங்க. இப்படி கைலாசம் அவ்வளவு அற்புதமான இடம். ஆனா சிவபெருமான் ஒரு சாதாரண துறவியை போல வாழ்வாங்க. அவரை வழிபடுறவங்க எல்லாம் நிறைய வசதிகளை எதிர்பார்ப்பாங்க. சிவபெருமானையும் பார்வதி வழிபடுறவங்க, எங்களுக்கு வந்து நிறைய ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், எங்களுக்கு சொத்து வேணும், எங்க பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும், என்னுடைய பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடக்கணும் எல்லாம். ஆனா நம்ம இப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்யறோம். சிவபெருமானும் பார்வதி ரொம்ப சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப எளிமையா வாழ்வாங்க. அவங்க நினைச்சா அவங்களுக்காக ஒரு பெரிய மாளிகையை கட்டி அதுல சந்தோஷமா வாழ முடியும். அவங்களுடைய பக்தர்கள் என்ன வேணாலும் அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க. அவங்க என்ன கொடுக்கறது, எல்லாமே அவங்களோடையதான் இல்லையா, நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்கறது. ஆனாலும் சிவபெருமானும் உண்மையாலும் ரொம்ப எளிமையா சாதாரணமா வாழக்கூடியவங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கோம், தக்ஷனுடைய லீலை. தக்ஷன் வந்து சிவபெருமானுக்கு வந்து, தக்ஷன் வந்து இந்த உலகத்துல வந்து அவர் பிரஜாபதி, அவர் சந்ததியில் உற்பத்தி பண்ணக்கூடிய. தக்ஷனுக்கு நிறைய பொண்ணு இருப்பாங்க, சதி, அதிதி, தேவகுதி, இந்த மாதிரி நிறைய, பிரசூதி, ஆகுதி, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு தான் சதி. சதியை வந்து தக்ஷன் பிரம்மாவுடைய வேண்டுகோள்ல சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா தக்ஷனுக்கு தன்னுடைய பதவியினுடைய அகங்காரத்தினால, அவனுக்குள்ள ஒரு பெரிய கர்வத்தினால சிவபெருமானை வந்து அவ்வளவா அவர் மதிக்க மாட்டான். சிவபெருமான் மேல ஒரு பொறாமை தக்ஷன். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சமயம் தக்ஷன் யாகம் செய்யும் போது சிவபெருமானை அழைக்க மாட்டார் அந்த யாகத்துக்கு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, தேவர்கள்லாம் ஒரு யாகம் செய்வாங்க, அதுல வந்து பிரம்மா சிவபெருமான் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ தக்ஷன் அந்த யாகசாலைக்குள்ள நுழையும் போது சிவபெருமான் அவரை கவனிக்க மாட்டார். சிவபெருமானும் தக்ஷனுக்கு மருமகன் முறையாகிறார் இல்லையா, ஒரு மருமகன்னா மாமனார் ரொம்ப எதிர்த்து மரியாதை செய்யணும். ஆனா சிவபெருமான் வந்து தன்னை மறந்த நிலையில இருப்பார், பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்போம். தன்னுடைய மாமனார் வரதை அவர் கவனிக்க, அப்ப என்ன ஆயிடும்னா, தக்ஷனுக்கு பயங்கர, ஏற்கனவே தக்ஷனுக்கு அகங்காரம், பதவியினாலையும் கர்வத்தினாலையும் சிவபெருமான் மேல உள்ள பொறாமையினாலும் அகங்காரம் அவனுக்கு. அப்ப தக்ஷன் வந்து சிவபெருமான் ரொம்ப எழுந்து பேச, நீ வந்து தர்மம் தெரியாதவன், ரொம்ப கீழ்த்தரமானவன், மசானத்துல வாழக்கூடியவன், உனக்கு ஒரு சாஸ்திரமும் தெரியாது, ஒண்ணு உனக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து, ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளை இகழ்ந்து பேசும். ஆனா சிவபெருமான் அவ்வளவு வார்த்தை தக்ஷன் சொல்லி கூட அங்க ஒரு வார்த்தையும் பேசாம அங்கிருந்து அமைதியா எழுந்து போயிடுவார். இதுதான் அவனுடைய குணம். அவர் நடிச்சிருந்தா அவர் சபிச்சிருக்கலாம், அவர் கொண்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா சிவபெருமான் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியானவர், பொறுமையானவர், சாந்தமானவர், அங்கிருந்து அப்படியே பேசாம போயிடுவார். ஆனா சிவபெருமான் பேச போனா கூட அவருடைய சேவகர்களுக்கெல்லாம் கோபம், என்ன எஜமான அவமானப்படுத்தும் போது சேவகர்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்ப நந்தி சிவகணங்களுக்கெல்லாம் கோபம் வந்து அங்க பயங்கர பிரச்சனை ஆயிடும். நந்தி ஒரு பக்கம் சபிக்க, பிராமணர்கள் ஒரு பக்கம் சபிக்க, ரெண்டு பக்கம் மாறி மாறி சபிச்சுக்குவாங்க. சிவபெருமான் வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தக்ஷன் ஒரு யாகம் செய்வார். அந்த யாகத்துக்கு என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் கூப்பிட்டுப்பாரு, சிவபெருமானை கூப்பிட மாட்டார். சிவபெருமானையும் சதி தேவியும் கூப்பிட மாட்டார். சதி தன்னுடைய மகள், அவருடைய கடைசி மகள், அவன் மேல அவளுக்கு அவ்வளவு பிரியம் உண்டு தக்ஷனுக்கு. ஆனா சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே சதி தேவி மேல உள்ள பிரியம் இருந்தா கூட அவளை வந்து அதிகமா தக்ஷன் விரும்புறதில்லை. அப்ப அந்த சமயம் என்ன, எல்லாரும் சகோதரிகளும் தன்னுடைய தகப்பனாருடைய யாகத்துக்காக போவாங்க. நிறைய தேவர்கள் அவங்கவுங்க மனைவிகளோட தம்பதிகளா போறாங்க. அதை வந்து சதி தேவி பார்த்த உடனே அவங்களுக்கு ஆசை வரும், என்னுடைய அப்பா நடக்கூடிய யாகத்துக்கு நான் போகணும், நான் அங்கிருந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு பெண்களுக்குள்ள இயல்பானவர், என்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகணும், அவங்களை எல்லாம் பார்க்கணும். இப்போ சதிதேவிக்கும் அந்த ஒரு எண்ணம், பார்வதிக்கு சதிதேவி அவங்க நாங்கள் போகணும்னு விரும்புவாங்க. சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுவாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட, பிரபு இந்த பாருங்க, என்னுடைய சகோதரிகள்லாம் போறாங்க, தேவர்கள்லாம் அவங்கவுங்க மனைவியோட எங்க அப்பாவோட யாகத்துக்கு போறாங்க, நம்மளும் போவோம். சிவபெருமான் சொல்லுவாரு, வேணாம், உங்க அப்பா வந்து ஏற்கனவே என் மேல பொறாமையில் இருக்காரு, அது மட்டும் இல்லை நம்மளை அவர் அழைக்கவும் இல்லை, கூப்பிடாத இடத்துக்கு போனா மரியாதை இருக்காது, அதனால நம்ம போக வேண்டாம். ஆனாலும் சதி தேவிகோட மனது என்னாகனா, எப்படியாவது நம்ம போகணும் போகணும் போகணும். சிவபெருமான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் சதிதேவி கேட்காம அந்த யாகத்துல போய் கடைசியில் என்ன ஆகுது, அவங்க அப்பா வந்து சதிதேவி தக்ஷன் வந்து மதிக்க மாட்டான். இன்னொன்னு, சதிதேவிக்கு இன்னொரு பேர் தாக்ஷாயினி, தக்ஷனுடைய மகள்ங்கிறதுனால. அதனால சிவபெருமான் அடிக்கடி அவளை தாக்ஷாயினின்னு கூப்பிடுறது சதிதேவிக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடியதா இருக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா வந்து இவருக்கு மரியாதை கொடுக்கல, அப்ப எனக்கும் என்னுடைய அப்பாவுக்குள்ள உறவின் காரணமாக என்ன தாக்ஷாயினி தாக்ஷாயினு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ அவ தாக்ஷாயினி அங்க வந்தப்போ தக்ஷன் அவளை மதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, தாக்ஷாயினி அங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய அப்பா என்ன மட்டும் மதிக்கல, என்னுடைய கணவரையும் அவமானப்படுத்திருக்காரு. என்னுடைய கணவர் சாதாரணமான நபர் கிடையாது, யாரோ ஒரு சாதாரணமான நபரை நான் கணவனை அடையல. அவர் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியவர், ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப நிதானம் உள்ளவர். தேவர்கள் எல்லாம் தேவர் பிரம்மதேவர், சிவபெருமான் பிரம்மாட்டிருந்து வந்தா கூட பிரம்மாவாலே வழிபடக்கூடியவர், பிரம்மாவாலேயே போற்றி புகழக்கூடியவர். அவர் எப்பவுமே பகவானே தன்னுடைய மார்பலத்தை ஏந்திட்டு இருக்கிறவர், எப்பவுமே பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்பேற்பட்டவர் போய் இவர் அவர் அவதூறு பேசி அவரை அவமானப்படுத்தியிருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் மூலம் கிடைச்ச எனக்கு இந்த உடல் வேண்டான்னு சொல்லி சதிதேவி அங்க வந்து யோக தியான நித்திரையில உட்காந்து அப்படியே தன்னுடைய உடலை எரிச்சுருவார். இந்த மாதிரி சதிதேவி தன்னை உடலை எரிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டோடனே அங்க உள்ள சிவகணங்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வந்து பயங்கர தகராறு, பயங்கர யுத்த கிழமை ஆயிடும். அந்த யாகமே கொஞ்ச நேரத்துல எல்லாம் பயங்கர கோரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவாங்க, சிவகணங்கள்லாம் அவங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பிருகுமுனி என்ன பண்ணுவார், யாகத்திலேருந்து ஒரு பெரிய தேவதைகள்லாம் உற்பத்தி பண்ணுவார் யுத்தம் செய்யறதுக்காக. இப்படி பயங்கரமான யுத்தம் நடக்கும். சிவபெருமானும் தன்னுடைய தியானத்தில் அறிஞ்சிடுவார். அது மட்டும் இல்லை, நாரத முனிவர் அந்த பக்கம் அங்கே வரும்போது சொல்லிடுவார், இந்த மாதிரி என்னுடைய மனைவி சதி இந்த உடலை விட்டுட்டாங்க. இதை கேட்டோன்னே சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபம். சிவபெருமானுக்கு கோபம் வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து தன்னுடைய அம்சமாக பயங்கரமான ஒரு கோர ரூபத்தை உண்டு பண்ணுவார். வீரபத்ரன் சொல்லுவாங்க, வீரபத்ரன் அவ்வளவு கோரமா இருப்பார். சிவபெருமான் வந்து ஒரு பெரிய திருதண்டத்தோட நேரம் அந்த யாகசாலை நோக்கி வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் தும்சமாக்கி பிருகுமுனியோட தாடியெல்லாம் பிடிச்சி அறுத்து அங்க பூஜை பண்ண அந்த யாகம் பண்ண போகிறதோடைய பல்லெல்லாம் உடச்சிடுவார். உடச்சு கடிச்சு தக்ஷனுடைய தலையை தீவிடுவார், தக்ஷனுடைய தலையை வெட்டிடுவார். பயங்கர பிரச்சனையாயிடும். கடைசியில் எல்லா தேவரும் உயிருக்கு பயந்து போய் பிரம்மாட்ட ஓடி வருவாங்க. ஓ பிரம்மதேவரே, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, சிவபெருமான் பயங்கர கோபமாக இருக்காரு, அவருடைய சிவகணங்கள்லாம் பயங்கர ஆக்ரோஷமாக செயல்படுறாங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த உலகமே அழிஞ்சிட்டு போகுது, இந்த மூணு உலகம் அழிஞ்சு பிரளயம் ஏற்பட்டு போல இருக்கு, நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓ பிரம்மதேவர் சொல்லுவார், நம்ம வந்து சிவபெருமானுக்கு இது போல செய்திருக்க கூடாது, தக்ஷன் பண்ணது மிகப்பெரிய குற்றம், அவர் சிவபெருமானை மதிக்காமல் அவர் இந்த யாகத்தை கூப்பிடாது மட்டும் இல்லாமல் அவர் சிவபெருமானை சபிக்க கூட செஞ்சுருக்காரு, அவருக்கு யாகத்திலே பங்கு கிடையாதுன்னு சபிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய செய்து அவர் நம்ம சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம், இப்போ அவருடைய பாதங்களை சரணடைய தவிர அவர் வழியே இல்லை அப்படின்னு எல்லா தேவர்களும் பிரம்மாவுடைய தலைமையில் போய் சிவபெருமானை துதித்து பாடுவாங்க. இவ்வளவு நடந்து கூட சிவபெருமான் வந்து பிரம்மா பாடுறோன்னு எழுந்தவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். ஏன்னா பிரம்மா வந்து அவர்கிட்ட இருந்தா, பிரம்மாட்டு இருந்தா சிவமா வந்தார், கிட்டத்தட்ட தன் தகப்பன் முறையாகிறார். பிரம்மா வந்து சிவபெருமானை துதித்து பாடுறார். ஏன்னா சிவபெருமான் பிரம்மாட்டிருந்து வந்தா கூட பகவான்ட்டிருந்து வரக்கூடிய சக்திகளை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். பகவான்ட்டிருந்து வரக்கூடிய சக்திகள் ஒன்று விஷ்ணு தத்துவம், ஒன்று ஜீவ தத்துவம். விஷ்ணு தத்துவம்னா நாராயணர், நரசிம்மர், வராகர், வாமனர் இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம், பகவானுடைய நேரடி அவதாரம் இல்லை அவதாரத்துடைய அவதாரம். ஜீவ தத்துவம்னா பகவான்ட்டிருந்து பிரம்மா, பிரம்மா தான் முதல் ஜீவ தத்துவம், பிரம்மாட்டிருந்து வரக்கூடியவங்க எல்லாமே ஜீவ தத்துவம், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள். அப்போ பிரம்மா ஜீவ தத்துவம், பிரம்மா ஜீவ தத்துவமா இருந்தாலும் பிரம்மாட்டிருந்து சிவபெருமான் வந்தாலும் அவர் ஜீவ தத்துவம் கிடையாது, அதே சமயத்தில் அவர் விஷ்ணு தத்துவம் கிடையாது. சிவபெருமானை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவர் அவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்ல முடியாது, அவர் ஜீவ தத்துவம்னு சொல்ல முடியாது, ஜீவ தத்துவோட உயர்ந்தவர், அதே சமயம் விஷ்ணுவுக்கு சமமானவரும் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யாராவது தேவர்களை ஈவன் பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட விஷ்ணுக்கு சமமானவரவோ இல்லை அவரை விட உயர்ந்தவரோ நினைச்சா அவன் நாத்திகனுக்கு சமமானவன் சொல்லுது சாஸ்திரம். எஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்மருத்ராதி தெய்வத பாசண்டிச பவேத்துவான், பாசண்டியம் நாத்திகனாடு. அதனால விஷ்ணு வந்து விஷ்ணுவுக்கு சமமாக நம்ம நினைக்க முடியாது, அதே சமயத்தில் இவங்களை தாழ்த்தி பேசவும் கூடாது. சிவபெருமான் ரொம்ப மங்களமானவர், அவர் விஷ்ணுவுக்கு சமமானவரும் கிடையாது, அதே சமயத்தில் அவர் பகவான்ன்றது வேறானவரும் கிடையாது. எப்படின்னா பகவானுடைய இன்னொரு திரிந்த ரூபம். எப்படின்னா இப்ப நம்ம அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவோம், பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, பிரம்மதேவர் தன்னுடைய சாஸ்திரம் சொல்றார், சீரம் யதா தத விகார விசேஷ யோகா சஞ்சாயதே நதிகதா பிரதகஸ்தி ஹேது எஸ்தம்புதாமபி ததா சமுபைதி காரியா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. எப்படி பால்ல இருந்து தயிர் வருது இல்லையா, பால் வந்து ஆதாரம், பால்ல இருந்து தயிர் வருது, இந்த பால் இல்லாம தயிர் வராது, அதே சமயத்தில் பாலும் தயிரும் ஒன்னாயிடாது. அந்த மாதிரிதான் பகவானும் சிவபெருமானும், பகவான் வந்து ஆதாரம் பால், சிவபெருமான் தயிர், பாலோட இன்னொரு திரிந்த நிலை, பகவானே இன்னொரு விதமான அம்சம். இந்த படைத்தல் காத்தல் எழுத்தில் இந்த மூன்று சேவைகளை செய்யறதுக்காக பகவான் தன்னை வந்து பிரம்மதேவராகவும் விஷ்ணுவாகவும் சிவபெருமானும் விஸ்தாரம் பண்ணிக்கிறேன். அதனால சிவபெருமான் ரொம்ப ரொம்ப மங்களமானவர். பொதுவா சிவராத்திரி இன்னைக்கு தான் இந்த சதிதேவி தன்னோட உடலை விட்டப்போ அதுக்கப்புறம் அவங்க இமவானுக்கு மகளா பிறந்தாங்க. இந்த கதையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இமவானுக்கு மகளா பிறந்தப்போ அவங்க திரும்பவும் சிவமானே தன்னை கணவனா வரணும்னு சொல்லிட்டு சிவமானை கைப்பிடிக்கிறாங்க, சிவமானை தன்னுடைய கணவரை அடையிறாங்க. அந்த வைபவம், அவங்க ரெண்டு கல்யாண வைபவம் வந்து சிவராத்திரி இன்னைக்கு தான் நடந்தது. அன்னைக்கு வந்து சிவமானும் பார்வதியும் ஆனந்த நடனம் ஆடி அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ இப்படி சிவபெருமா வந்து ரொம்ப ரொம்ப மங்களமானவர். அவரை வழிபடலாம், எதுக்காக வழிபடலாம், சில சமயங்களில் கோகுலத்தில் கோபர்களும் கோபிகளும் கூட சிவபெருமானை வழிபடுவாங்க. சிவராத்திரி அன்னைக்கு அவங்க அம்பிகாவனம்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை செய்வாங்க. ஆனால் அவங்க உள்நோக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து பௌத்திக முன்னேற்றத்துக்காக போய் கேட்கல, அவங்க வந்து எங்களுக்கு எப்பவுமே விஷ்ணு மேலே பக்தி இருக்கணும், நாங்கள் விஷ்ணு பக்தியிலேருந்து விலகக்கூடாது, ஹரிபக்தி நாங்கள் எப்போ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. சில சமயங்களில் கோபிகள் காத்தியாயினி தேவி வழிபடுவாங்க. அந்த காத்தியாயினி தேவி எதுக்காக வழிபடுறாங்கன்னா, கிருஷ்ணனே தனக்கு கணவனாக வரணும்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நோக்கம் என்னது, தேவதை வழிபாடுற நோக்கம் வந்து பகவான் மேல நமக்கு பக்தி வரணும், பகவானே ஒரு சூழ்நிலையை மறக்கக்கூடாது, அவர் மேல அன்பை ஏற்படுத்திக்கணும், அதுக்காக நம்ம போய் தேவதைகிட்ட பிரார்த்தனை பண்ண இன்னும் உங்க நம்ம மேல திருப்தி அடைஞ்சிருவாங்க. மற்ற சாதாரணமாக எவ்வளோ பேர் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க கோயிலில், அவங்க எதுக்கெல்லாம் வராங்க, உலக தேவைகளுக்காக வருவாங்க. ஆனா ஒரு விஷ்ணு பக்தர் எதுக்காக கோயிலுக்கு போவாரு, அவர் எனக்கு இன்னும் விஷ்ணு மேல பக்தி வரணும், இன்னும் நான் பக்தியில முன்னேற்ற அடையணுங்கிறதுக்காக போவார். அதனால சிவபெருமான் வந்து அவருடைய பக்தர்ல அவருக்கு பிரியமானவங்களா இருந்தாலும் பகவானுடைய பக்தர் இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு பிரியமானவங்க. ஏன்னா அவங்க எந்த தேவைக்காக சிவமான்ட வந்து பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க, அவங்க அப்படி வந்து கேட்டால் ஒன்னே ஒன்றுதான் கேட்பாங்க, சிவமான்ட நீங்க எப்படி எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்திலே இருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்தது, நீங்க எப்படி கருணை வாய்ந்தவராக இருக்கீங்களோ. ஆனால் சிவமானுடைய கருணைக்கு நிறைய உதாரணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படி ஒரு சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைவாங்க. எதுக்குன்னா தேவர்கள்லாம் தன்னுடைய ஐஸ்வர்யங்களால் இழந்துருவாங்க. துருவா அவருடைய குருவோடைய சாபத்தினால, பிரகஸ்பதியோட சாபத்தினால தேவர்கள்லாம் தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் இழந்து ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சிருவாங்க. அப்போது அவங்கெல்லாம் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது பகவான் சொன்னாரு சரி உங்களுக்கு வந்து அமரத்துவம் சாகாத வரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கடல் கடையணும். அப்படி பார்க்கடல் கடையும் போது நிறைய பொருட்கள்லாம் அதில் வரும், அது மேலெல்லாம் ஆசைப்படாதீங்க, அமிர்தம் வரை வரைக்கும் பொறுமையாக இருங்க. அமிர்தம் கிடைச்சிதுன்னா அமிர்தம் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க, அது வரைக்கும் நீங்க பண்ணணும். நீங்க எப்பவுமே அசுரங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த அளவுக்கு சண்டை போடாதீங்க, அவங்க கூட நட்பு ஏற்படுத்திங்க. ஏன்னா உங்களால் மட்டும் பார்க்கடல் கடைய முடியாது, அசுரங்களுடைய உதவி இருந்தால் தான் கடைய முடியும். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பார்க்கடல்ங்கிறது மிக பிரம்மாண்டமானது, அதை கடையிறது ஒரு பெரிய மத்து வேணும், சாதாரண மத்துனாலெல்லாம் கடைய முடியாது. இந்த மந்தார மலையை எடுத்துகிட்டு வந்து போடணும், இந்த மந்தார மலையை தூக்குறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இந்த தேவர்கள்லாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க, மந்தார மலையை அவங்களால ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது, திரும்ப பகவான்கிட்ட ஓடி வந்துடுவாங்க. ஐயோ பகவானே, இந்த மந்தார மலையை கொண்டு வந்து நீங்கள் பார்க்கடலில் போட சொன்னீங்க, அதை எங்களால் நகர்த்தக்கூட முடியல, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, எவ்வளோ தூரம் பகவான் உங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு கடைசியாக கேட்பேன். மந்தார மலையை வந்து தூக்கவே முடியலன்னு பகவான் வந்து கருடர் அனுப்பிச்சு வைப்பார். கருடர் ரொம்ப வந்து தூக்கிறது முயற்சி பண்ணுவார், கருடனாலையும் முடியாது. அப்போ கருடர் புரிஞ்சுக்குவார், என்ன எனக்கு எப்படி சக்தி இருக்கு, பகவான் என் கூட இருக்கிறதுனால தான் சக்தி இருக்கு, பகவான் என் மேலே இருக்கும்போது எனக்கு சக்தி, பகவான் இல்லைன்னு எனக்கே இது சக்தி. உடனே திரும்ப கருடர் வந்தோடனே பகவான் கருடர் மேலே ஏறிக்கொண்டுப்பார், ஏறிக்கொண்டு மந்தார மலை எடுத்துன்னு வர்றார். இது மந்தார மலை எடுத்துன்னு வந்து அந்த பார்க்கடல் நடுவில் போடுவார். சரி, மந்தார மலையை போட்டாச்சு, இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி அசுர கூட போய் நட்பு வச்சுக்கோங்க. அசுரருடைய தலைவர் வந்து பலி சக்கரவர்த்தி, பலி மகாராஜ் கூட நட்பு வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் கடையணும். இந்த கயிறுக்கு ஒரு பெரிய கயிறு வேணும் இல்லையா, என்ன கயிறு வேணும், வாசுகி சர்ப்பம் தான் கயிறு. அந்த மந்தார மலையும் பகவானுடைய ஒரு அம்சம் தான், மலைகள்லேயே நான் மேரு மலையா இருக்கேன்னு சொல்றாரு, சர்ப்பங்களே நான் வாசுகியா இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அந்த மலையை தூக்குனதும் பகவான் தான், அந்த மலையும் பகவான் தான், அந்த வாசுகி சர்ப்பமும் பகவான் தான், எல்லாமே அவருடைய விரிவங்கம் தான். எப்படி வாசுகி சர்ப்பத்தை வந்து கயிறா வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தேவர்கள் பிடிக்கணும், ஒரு பக்கம் அசுரர்கள் பிடிக்கணும், தலைப்பகுதியில் பார்த்தா வாசியுடைய தலையிலிருந்து பயங்கரமான நெருப்பு காற்று வரும், தாங்க முடியாது உஷ்ணத்தை. அதை வந்து தேவர்களால் சகித்துக்க முடியாது. தேவர்கள் ரொம்ப மிருதுவானவங்க, அசுரங்கள் தான் அசுரத்தன் உள்ளவங்க. இப்போ அசுரங்கள் வந்து தலைப்பக்கம் போடுவாங்க, தேவர்கள்லாம் வால் பக்கம் இருப்பாங்க, தென் கடைய ஆரம்பிப்பாங்க. கடையும் போது கடையணுன்னா மேலே ஒரு ஆக்சல் இருக்கணும், கீழே மேலே ஒரு ஸ்தானம் இருக்கணும், கீழே ஒரு ஒரு தாங்கிக்கூடிய ரெண்டுமே சப்போர்ட் இருக்கணும். மேலே ஒரு சப்போர்ட் இருக்கணும், கீழே ஒரு சப்போர்ட் இருக்கணும், இல்லாட்டி என்ன ஆகிடும், நிற்காது அந்த மலை. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வாசிக்கு சப்போர்ட் கடையும் போது மலை அப்படியே சாயும். பார்த்தா இவங்க எல்லாரும் அப்படியே பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க, அப்படி நசுங்கி போடுவாங்க. உடனே திரும்ப தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடி வந்து பகவான்கிட்ட வருவாங்க, பகவானே இந்த மலையெல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்க, இப்போ தாங்கிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நீங்க தான் உதவி செய்யணும். உடனே பகவான் என்ன பண்ணுவாரு, கூர்ம அவதாரம் எடுத்துக்கணும். கூர்ம அவதாரம் எடுத்து பிரம்மாண்டமான கூர்ம அவதாரம், பெரிய அந்த அந்த சமுத்திரத்து அளவுக்கு கூர்ம அவதாரம் எடுத்துடுவார். எடுத்துட்டு அந்த மலையை போய் தன்னுடைய முதுகில் தாங்கிக்குவார். அந்த மலையை எப்படி திரியும் போது அப்படின்னா அவருக்கு லேசாக அது சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்குமா, இப்போ நம்ம ஏதாவது கடிச்சுன்னு அப்படி சொரியும் இல்லை, அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி பகவானுக்கு வந்து சும்மா ஏதோ மலை இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும், கொசு கடிச்ச மாதிரி. ஸோ இப்படி கீழே பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து மலையை தாங்கிக்கிறார். இப்போ கடையிறாங்க, கீழே நின்றுச்சு மேலே இருந்து அப்படி சரியுது. அப்போ திரும்ப பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க, ஐயோ பகவானே கீழே சரியாயிடுச்சு, மேலே என்ன பண்ணுறது. சரி மேலே என்ன பண்ணுவார், அஜிதான்னு ஒரு ரூபம் எடுத்துக்குவார், 1000 கரங்களோட அஜிதான்னு ஒரு ரூபம் எடுத்து மேலே உட்காந்துக்குவார். அப்படி மேலேயும் பகவான் இருக்கார், கீழேயும் பகவான் இருக்கார். இப்போ மலை வந்து சாயார், கடை ஆரம்பித்தது. இப்போ ஆட்களில் கடையும் போது என்ன ஆகிடும், முதல்ல அந்த வாசிக்கு சர்ப்பம் அப்படியே பயங்கரமான விஷத்தை கக்கும், கால கால விஷம், அதை சாஸ்தாலே ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க, அவ்வளவு பயங்கரமான விஷத்தன் நச்சுத்தன் உள்ளது. இவ்வளவு பண்ணாரு பகவான், என்னெல்லாம் பண்ணாரு, மலையை தூக்குறதுக்கு அவர் தான் உதவி பண்ணாரு. அந்த மலையோட அம்சம் தான், அந்த வாசிக்கு சர்ப்பமோட அம்சம் தான். அப்புறம் கூர்ம அவதாரம் எடுத்துக்கிட்டாரு, மேல அஜிதாங்க ரூபத்தில் இருக்காரு, இவ்வளவு பண்ணவருக்கு அந்த அந்த பாய்ச்சல் அந்த விஷத்தை குடிக்க முடியாது என்ன. அப்போ பகவான் எப்பவுமே தன்னுடைய பக்தனுக்கு பெருமை தரது ரொம்ப ஆனந்தம் அடைவார். இவ்வளவு சேவை நானே பண்ணி என்னுடைய எல்லா புகழும் எனக்கு கிடைக்கிறத விட சிவபெருமானுக்கு ஒரு மங்களம் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும். இந்த லீலையில சிவபெருமான் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், எவ்வளவு உன்னதமானவர், மற்றவருக்காக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்யக்கூடியவர். உண்மையில சிவபெருமானுக்கு மரணம் கிடையாது, ஆனாலும் பிறருக்காக அவர் எதையும் செய்யக்கூடியவர் இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த தடவை விஷம் காக்கும்போது தேவர்கள் அப்படி தலை சுற்றி உழுகிற மாதிரி ஆயிடும். பகவான்கிட்ட ஓடி வந்துடுவாங்க, பகவானே பார்க்கடல் பூரா விஷத்தன்மை ஆயிடுச்சு, இந்த வாசிக்கு சர்ப்பம் அப்படி பயங்கரமா விஷம் கேட்குது, தயவுசெய்து நீங்க தான் காப்பாற்றணும். இந்த தடவை பகவான் சொல்லுவாரு, நேராக சிவபெருமான்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் அவரை பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் உங்க பிரச்சனைலாம் தீர்த்துடுவாங்க. உடனே எல்லா தேவர்களும், இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு பிரம்மதேவர் எல்லா தேவரும் சிவமாட்டை வந்துடும். சிவமான இப்ப கைலாசத்துல பார்வதியோட உட்காந்து சிவமாட்டை வந்த உடனே அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, நீங்க வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர், எல்லாருடைய நன்மைக்காகவும் நீங்க வாழக்கூடியவர், எல்லா ஜீவராசி மேலேயும் பிரியமுள்ளவர், வரங்கள் கேட்டால் தயங்காம கொடுக்கக்கூடியவர், இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப சிவமான புகழ்ந்து பாடிட்டு எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், இந்த வாசிக்கு சர்ப்பம் பயங்கரமா விஷம் கேட்குது, எங்களால் அங்கே நிக்கவே முடியல, எங்க உயிரே போயிடும் போல இருக்கு. சிவபெருமான் பாதையில் சொல்லுவாங்க, பார்வதி பாருங்க அவங்க நம்ம உதவி தேடி வந்திருக்காங்க, அப்ப நம்ம உதவி செய்யணுமா இல்லையா, அதனால நான் போய் அந்த வசத்தை பூரா குடிக்க போறேன் அப்படின்னு சிவபெருமான் வருவார். சிவபெருமான் வந்து அந்த ஒட்டுமொத்த சமுத்திரத்தில் உள்ள வசத்தையும் தன்னுடைய கை அளவில் கொண்டு வந்துடுவார், எவ்வளவு சக்தி அவருக்கு, அவ்வளவு வசத்தையும் தன்னுடைய கை உள்ளங்கையில கொண்டு வந்து அப்படியே பருகுவார். பருகுன்னு அவர் கழுத்து வந்து அப்படியே நீல கலர்ல ஆயிடும், அவர் உடல் எல்லாம் வந்து சிகப்பு கலந்த ஒரு நீல கலர்ல இருக்கும், கழுத்து மட்டும் அப்படி கருநீல கலர் ஆகுது, அதனால நீலகண்டன் பேர், கண்டம்னா கழுத்து, நீலகண்டன் நீல கலர்ல கண்டு, நீலகண்ட அவர் காலகண்டான்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ இப்படி சிவபெருமான் ரொம்ப ரொம்ப கருணையோட அந்த ஒட்டுமொத்த ஆலகால வசதியை எடுத்து பருகுவார், அவ்வளவு கருணை வாய்ந்தவர் மற்ற உயிர்வாளிகள் மேல. இப்போ வசத்தை பருகினோடனே பார்க்கறது சுத்தமாயிடும், நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப சந்தோஷமா கடையும் பொழுது அதுலேருந்து நிறைய பொருட்கள் வரும், ஐராவதம் யானை, அப்புறம் எலி, அப்புறம் கருட கற்பவக்ஷ மரம், அப்புறம் உச்சை சிரவசம் குதிரை, நிறைய நிறைய பொருட்கள்லாம் வந்துட்டே இருக்கு, மகாலட்சுமி. இப்படி ஒவ்வொருத்தர் வரும்போது ஒவ்வொருத்தர் ஒன்று எடுத்துக்குவாங்க, அன்ன பறவை வந்தோடனே பிரம்மதேவர் எனக்கு வேணும் எடுத்துடுவார் அன்ன வாகனம், ஐராவத யானை வந்தது இந்திரன் எனக்கு வேணும் எடுத்துடுவார். அப்போ அடுத்தது கணபதி சொல்லுவார், அடுத்து என்ன வருதோ அது எனக்கு தான் பார், அடுத்து ஒரு எலி வரும், கணபதி அதை சந்தோஷமாக எடுத்துடுவார், ஓகே எலி அது பரவாயில்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு. அப்புறம் அடுத்தது என்ன வருதோ அது எனக்குன்னு வாலி சொல்லுவார், அப்போ ஒரு தவளை வரும், தவளை வருது வாலி எடுத்துருக்கு, இப்படி அடுத்தது ரொம்ப அற்புதமா மகாலட்சுமி வருவாங்க. அவங்க கண்கள் அப்படி ரொம்ப அழகு, தாமரைகள் மாதிரி விழுந்து அப்ப அழகு. அப்ப ஒவ்வொருத்தரும் மகாலட்சுமியோட அழகுல மயங்கிடுவாங்க. அப்ப இவங்க எனக்கு மனைவியா வரக்கூடாதா? ஆனா மகாலட்சுமி நேரா போய் பகவான் பக்கத்துல உட்காந்து, அப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, மகாலட்சுமி வந்து பகவான் கொடுக்கறது நியாயம் தானே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப அழகா பகவான் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த கலர்ல கையில ஒரு அமிர்த கலசத்தோட வருவார் தன்வந்திரி. அமிர்த கலசத்தோட வந்து அந்த அமிர்தத்தை கொண்டு வருவார். அதை பார்த்த உடனே நம்ம அசுரங்கள்லாம் கையில இருந்து பிடிங்க ஓடிடும். இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டது எதுக்காக? அமிர்தத்துக்காக. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அசுரங்கள்லாம் பிடிங்க போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது வேற யாரோ தூக்கின் போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? தேவர்கள்லாம் திரும்ப வந்து பகவான் பிரார்த்தனை செய்வாங்க. பகவானே இப்படி ஆயிடுச்சே, இதை ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பகவான் ஒரு அழகான பெண் ரூபத்தை ஏற்றுவார். ஏற்கனவே கிருஷ்ணர் ரொம்ப அழகுதான், அவர் ஒரு பெண்ணை வந்து இன்னும் அழகா இருப்பார். மோகினி மூர்த்தியாரு, மோகினி அவதார். மோகினி அவதாரத்தை பார்த்தோன்னு அந்த அழகுல மயங்காதவங்க யாருமே கிடையாது. அவ்வளவு அசுரங்களும் மயங்கிப்படுவாங்க மோகினியை பார்த்தோன்னே. அந்த அவருடைய கண்கள், அவருடைய நடை, அவருடைய ஜடை எல்லாம் பார்த்து இந்த அசுரங்கள்லாம் மயங்கிடுவாங்க. மயங்கு ஓரொருத்த அசுரம் சொல்லுவான், நான் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், அவன் எனக்கு தான், அவன் என்னதான் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்துல அவட அழகுல பேதரிச்சு போயிடுவான். அப்ப இருப்பா என்ன பண்ணுவாரு? நீங்க கொடுங்க கலசத்தை, நான் தேவர்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டு வந்துடுறேன். எல்லாம் அப்படியே அந்த கலசத்தை மோகினிட்டு கொடுத்துருவாங்க. தென் மோகினி வந்து அவங்களை ஏமாத்திட்டு வந்து கலசத்தை எல்லாம் தேவர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அசுரம் மட்டும் தெரிஞ்சு போயிடும், இந்த மோகினி மூர்த்தி விஷ்ணு தான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இந்தனுக்கு சூரியனுக்கு சந்தனம் நடுவில் வந்து உட்காந்துடுவான். உட்காந்து மோகினி மூர்த்தி எல்லாரும் கொடுத்துன்னு வரும்போது அவனு வாங்கிடுவான். அவன் குடிச்சவன மோகினி மூர்த்தி தெரிஞ்சு போயிடும், இவன் வந்து அசுரன். உடனே சுதர்சன எடுத்து அவன் தலையை வெட்டிடுவாங்க. ஆனா அந்த அமிர்தத்தை குடிச்சதுனால என்ன ஆயிடும்? அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் ரெண்டா பிரிஞ்சிடுவான். ஒன்னு ராகு, இன்னொன்னு கேது. ராகு கேதுங்கிற ரெண்டு கிரகம் ஆயிடும். அது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம். இந்த மாதிரி மோகினி மூர்த்தி லீலை பண்ணாங்க. இந்த லீலையில சிவபெருமான் வந்து என்ன ஆயிடுவார்னா, முதல்ல வந்து ரொம்ப கருணையா அந்த வசத்தை பூரா பருகினார். இன்னொன்னு, பகவான் மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு, அந்த மோகினியோட ரூபத்தை பார்க்கணும்னு சிவபெருமான் ரொம்ப விரும்புவார். அப்ப என்ன பண்ணுவார்? மோகினி மூர்த்தி இந்த அமிர்த லீலையெல்லாம் முடிச்சு வைகுண்டு போயிடுவார், பகவான் மறைஞ்சிடுவார் அங்கிருந்து. ஆனா அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் பகவானை தரிசிக்கிறதுக்காக வைகுண்டம் வருவாங்க. வைகுண்டம் வந்தோடனே சிவபெருமான் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார், நான் வந்து உங்களுடைய மோகினி ரூபத்தை பார்க்கணும். அப்போ பகவான் சொல்லுவாரு, வேண்டாம், நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கிளர்ச்சி அடைஞ்சிருவீங்க, உங்களால உங்களை கட்டுப்படுத்திக்க முடியாது. இல்ல இல்ல, நான் பார்த்தே ஆகணும். அப்போ பகவான் என்ன பண்ணுவாருன்னா, இப்படி இவர் கேட்டுட்டே இருக்கவும் கொஞ்சம் தூரத்துல ஒரு அழகான பொண்ணு நீண்ட கடையில ஒரு சின்ன பூ பந்து வச்சு விளையாடிட்டே இருப்பான். அந்த பொண்ணை பார்த்துட்டு சிவபாலுக்கு அவ்வளவு அட்ராக்ஷன் வரும், ஈர்ப்பு வரும். பக்கத்துல பார்வதி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாம் அவருடைய அவருடைய சேவகர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எவ்வளவு பேர் அவரை பார்த்துட்டு இருக்காங்க, அவரை பின்பற்றக்கூடியவங்க. இவங்க முன்னாடி எல்லாம் அந்த மோகினியோட அழகுல மயங்கி சிவபெருமான் அப்படியே அந்த அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கா போவாங்க. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போவாங்க, இவரு போயிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தை அவங்க வேகமா போவார், வேகமா துரத்திட்டே போவார். எப்படி கொஞ்ச தூரம் போன உடனே பகவான் என்ன பண்ணுவார் பார்த்து சிரிப்பார். அந்த பொண்ணுடைய சிரிப்புல அழகுல சிவன் மயங்கிடுவார். மயங்கி எப்படி அவர் அவங்களை பிடிச்சிருக்கணும்னு போகும்போது கொஞ்ச நேரத்து போனது மோகினி மூர்த்தி அப்படியே விஷ்ணுவா காட்சி கொடுத்துருவார். அப்போ சிவபெருமானுக்கு புரிஞ்சிடும், நான் வந்து ஆக்சுவலி சிவபெருமான் ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்கிறவர் இல்லையா. சிவபெருமான் வந்து ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்கிறவர். அவர் வந்து இப்ப என்ன கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சா இல்லையா? இவங்க முன்னாடி எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய மனைவி முன்னாடி, தன்னுடைய சேவகர்கள் முன்னாடி, எல்லாரும் முன்னாடி மோகினியோட அழகில் மாங்கிட்டார்ல. அப்போ சிவபெருமான் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், அவர் வருத்தப்படவே இல்லை. அவர் என்ன நினைப்பார்னா, நான் என்னுடைய பகவானுடைய அழகில் தானே மயங்கினேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சிவபெருமான் வந்து பகவான் முன்னாடி தன்னை தாழ்த்திக்க கூட தயாரா இருக்கார். அவ்வளவு தூரம் பகவான் மேல அன்பு செய்யக்கூடிய சிவபெருமான். இந்த மாதிரி அவருடைய லீலைகள்லாம் நிறைய இருக்கு பாகவதத்துல, புராணங்கள் எல்லாம். அவர் எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு செய்யக்கூடியவர், எந்த அளவுக்கு பகவானுடைய நாமத்தை சிரத்தையோடு உச்சரிக்கக்கூடியவர். இப்ப நம்மளும் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், சிவபெருமான்ட்ட அவரை போல நமக்கும் பகவான் மேல அன்பு வரணும். எப்பவுமே நம்ம அவரை போல பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், பகவானுக்கு தொடர்ந்து பக்தி செய்யணும், அவருடைய நாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தில் ஒரு சுவை கிடைக்கணும்னு நம்ம சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை செய்யணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கணும். ஒரு தடவை கேள்வி. ஹரே கிருஷ்ணா.